ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 5வது பாடல் அந்தரி பாதம். பக்தர்கள் இறைவனுடைய திருவடியில் வைத்திருக்கும் பற்றானது குழந்தை தாயை விட்டு சிறிது அகன்றாலும் பிறகு மறுபடியும் தாய்மடியில் வந்து படுத்து இன்புறும். அதுபோலத்தான் அவனுடைய புகழை பேசுவார்கள், அவனுடைய அங்கலாவண்யத்தில் ஈடுபடுவார்கள், ஆனால் திருவடியை மறக்க மாட்டார்கள். அடுத்தடுத்து திருவடியை எண்ணியும் பேசியும் ஆறுதல் பெறுவார்கள். இங்கு அபிராமி அந்தாதியின் 5வது பாடலில் அபிராமி பற்றானவர் பொருந்திய முப்பரை என்று இந்த பாடலை ஆரம்பித்து அம்பிகையின் பாதம் என்னுடைய தலையில் இருக்கிறது என்று பாட்டை நிறைவு செய்கிறார். அதற்கு முன்பு அம்பிகையின் பெருமையை இதில் தெளிவாக கூறுகிறார். இந்த பாடலின் முதல் வரியில் பொருந்திய முப்புரை என்கிறார். அதாவது திரிபுரை என்ற திருநாமத்தை அபிராமி பட்டர் தூய தமிழில் முப்புரை என்று மாற்றி சொல்கிறார். மூன்று வகையான புறங்களில் இணைந்து பொருந்தியிருக்கும் பெருமாட்டி அபிராமி. அதாவது முப்புறம் என்று சொல்லப்படுகிறது. அம்பிகையுடைய ஆட்சியானது அந்த மூன்று புறங்களில் ஏற்படுகிறது. அதன் பிறகு மகாபிரளய காலத்தில் காமேஸ்வரனுடன் சேர்ந்து அந்த முப்புறத்தை அம்பாள் எரிக்கிறாள். மேலும் அம்பிகை முப்புறம் என்று சொல்லக்கூடிய முக்கோண வடிவத்தில் உரைகிறாள். மூன்று வடிவங்களை கொண்டது முக்கோணமானது. அந்த மூன்று பக்கங்களிலும் உள்ள மூலமந்திர வடிவங்களாக இருக்கிறாள். அதனால் அவளுக்கு திரிபுரை என்று பெயர். அதை அபிராமிப்பட்டர் இங்கு முப்புரை என்று மாற்றி சொல்கிறார். பிறகு செப்பு உரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனுவன்மணி என்று அடுத்த வரியை வைக்கிறார். செப்பு உரை செய்யும் என்றால் செம்பு என்ற ஒரு உலோகத்தை ஊமையாக உரைக்கும் வடிவினர். அந்த செம்பு என்ற உலோகம் எங்கு ஊமையாக சொல்லப்படுகிறது என்றால் அம்பிகையினுடைய இரண்டு ஸ்தனங்களுக்கு ஊமையாக சொல்லப்படுகிறது. அந்த இரண்டு ஸ்தனங்களால் வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி என்கிறார். அதாவது அம்பிகையுடைய இடையானது மிகவும் துவண்டு கொடி போல மென்மையாக இருக்கிறது. அது மேலும் தோண்டு போகும்படி பெருமாட்டியோடைய ஸ்தனங்கள் செய்கின்றன, பாரமாக இருக்கிறதும் அவருடைய ஸ்தனங்கள்லாம். மேலும் இங்கு மனோன்மணி என்று குறிப்பிடுகிறார். மனோன்மணி என்பது தமிழில் மனோன்மணி என்று திரிந்து வந்தது. லலிதாம்பிகையுடைய திருநாமங்களில் மனோன்மணி என்பது ஒன்று. அந்த திருநாமத்திற்கு மனதை ஞான நிலைக்கு எழுப்புகிறவள் என்பது ஒரு பொருள். ஸ்ரீவித்யா சுரூபியாக அம்பாள் ஆனவள் ஞானத்தை அடியார்களுக்கு அருள்பவள். ஞானப்பெட்டகமாகிய வடிவே உடையவள். தன்னை விரும்பிய குழந்தையாகிய இவர்களுக்கு ஞானப்பாறை ஊட்டுகிறாள். ஞானத்தின் உறைவிடத்தையே ஸ்தனமாக கொண்டவள் என்று நினைத்தவுடன் அவள் ஞான நிலைக்கு மனத்தை ஏற்றும் தகைமையால் அதனை குறிக்கும் திருநாமமாகிய மனோன்மணி என்பதும் நினைவுக்கு வருகிறது. அபிராமிப்பட்டர் இங்கு அம்பிகையுடைய அந்த இரண்டு ஸ்தனங்களுக்கும் செம்பு என்கிற உலோகத்தை ஓமையாக கூறுகிறார். இதற்காக செம்பை ஓமையாக கூறுகிறார் என்றால் அம்பாள் தங்கமயமானவள், தங்கமேனி கொண்டவள், செந்நிறமானவள் அப்படிங்கிறத முதல் பாடலே சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய ஸ்தனங்கள் ஏன் செம்பாக உருவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகமானது நேரடியாக அணிகலன்களாக பயன்படுத்தப்படுவதில்லை. அந்த தங்கத்தினுள்ளே செம்பு என்கிற உலோகம் கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தங்கத்திற்கு ஒரு மதிப்பும் அது ஆபரணமாக ஆகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். ஆனால் அந்த செம்பு கலந்த தங்கமும் தங்கம் என்றுதான் பெயர். அதற்குள் செம்பு என்ற உலகம் மறைந்து இருக்கும். அதுபோல அம்பிகையின் ஸ்தனங்களானது மறைபொருளானவை. அது செம்பை போல தங்கத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய செம்பை போல அந்த ஸ்தனங்கள் விளங்குகிறது என்றால் தங்கத்துள் மறைந்திருக்கக்கூடிய செம்பு எப்படி மறைபொருளாக இருக்கிறதோ அதுபோல தங்கமயமான அம்பிகையின் ஸ்தனங்களானது மறைபொருளாக விளங்குகிறது செம்பு போல அப்படின்னு அர்த்தமாக இங்கே அபிமானம் பெற்று ரொம்ப அழகாக சொல்கிறார். மேலும் யோக சூத்திரமாக பூர்வமத்திற்கு மேலே பிரம்மதந்திரத்திற்கு கீழே உள்ள இந்து முதிரிய எட்டு வகை நிலைகளில் இறுதி நிலையானது உண்மணி அல்லது முனோன்மணி ஆகும். இது நம்ம சௌந்தரலகரிலும் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலும் அனுசரிச்சிருப்போம். அந்த இடத்துல அம்பாள் உரையிறதுனால அம்பிகைக்கு மனோன்மணி அப்படிங்கிற ஒரு திருநாள் வந்தது அப்படின்னு ஒரு அர்த்தமாக இங்கே சொல்லப்படுறது. அதனால் செப்பு உரை செய்யும் புனர்முலையால் வருந்தி வஞ்சி மருங்கள் மனோன்மணி அப்படின்னு இந்த வரியை அழகாக சொல்கிறார். அடுத்த வரியில் அம்பிகை செய்த திருவிளையாடல் ஒன்றை சொல்ல வருகிறார். அதாவது வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்று சொல்கிறார். 33 கோடி தேவர்களும் அமுதம் கடைந்தார்கள். அப்போது அவர்கள் சிவபெருமானை எண்ணவில்லை. அங்கு முதலில் உச்சைஸ்ரவம் ஐராவதம் முதலிய பொருள் வந்தன. அவற்றை தேவர்கள் சிலர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டனர். மேலும் அமுதம் தோன்றவில்லை. ஆனால் ஆலகால நஞ்சு தோன்றியது. அதனை கண்ட தேவர்கள் அஞ்சு நடுங்கினர். அமுதம் வராமல் இருந்தாலும் இருக்கட்டும், இந்த நஞ்சு நம்மை அழிக்காமல் இருக்க வேண்டுமே என்று மனம் வருந்தி அப்போதுதான் அவர்களுக்கு சிவபெருமான் நினைவு வந்தது. அவரிடம் ஓடிச் சென்று தங்களை காப்பாற்ற வேண்டுமென்று அவருடைய பாதத்தில் விழுந்து புலம்பினர். இறைவன் அந்த நஞ்சை வாங்கி உண்டான். புறத்திலே உள்ள தேவர்கள் அழியாமல் இருக்க அதனை அகத்தில் எடுத்து விழுங்கினான். ஆனால் அவன் திருவயிற்றுக்குள் எத்தனையோ கோடி கோடியான அண்டங்கள் உள்ளன. உள்ளே சென்ற அந்த நஞ்சானது அவற்றை அழித்துவிட்டால் என்ன செய்வது? இந்த எண்ணம் அம்பிகைக்கு உண்டாயிற்று. இறைவன் நஞ்சை விழுங்கத் தொடங்கியவுடன் அம்மையானவள் தன் கரத்தால் இறைவன் கழுத்தை அணைத்து கொண்டாள். அந்த கொடிய நஞ்சு கழுத்திலேயே நின்றுவிட்டது. அதன் நீல நிற மிகுதியினால் சிவபெருமானுடைய கழுத்து நீல நிறமாக மாறியது. நீலகண்டன் என்னும் திருநாமத்திற்கு உரியவனானான் சிவபெருமான். அம்பாளே தன் கையால் தீண்டி அந்த கொடிய நஞ்சை அமுதாக்கினாள். இதைத்தான் அபிராயப்பட்டார். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்ற கருத்தை குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அம்புயமேல் திருந்திய சுந்தரி என்று கூறுகிறார். அம்பிகையே திருமகளாக விளங்குகிறாள். அதனால் அவளே பத்மாசனா என்று லலிதா சகசிரநாமம் கூறுகிறது. சகசிரநாமத்திலும் அந்த கமலத்தில் எழுந்திருக்கும் அம்பாள் அவள்தான். இதையெல்லாம் எண்ணி அடுத்த வரியில் அம்புயமேல் திருந்திய சுந்தரி என்று கூறுகிறார். பிறகு அந்தரி பாதம் என் சென்னியதே என்று இந்த பாடலை அழகாக முடிக்கிறார். அந்தரி என்பது அன்னியின் பெயர்களுள் ஒன்று. அந்தரம் என்பது ஆகாசம். அவள் பராகாச வடிவனல். பராகாசா என்பது லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமம். சிதாகாசத்தில் உறைபவளாகவும் இருக்கிறாள். இதயத்தின் உள்ளே உள்ள நுட்ப வெளியாகிய தகராகாச உருவத்திலும் இருக்கிறாள். அதாவது அம்பாள் பராகாசா என்றும் சிதாகாசத்தில் உறைபவளாகவும் தகராகாச உருவினாகவும் உரைகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அம்பாளுக்கு தகராகாச ரூபினி என்பது ஒரு திருநாமம். இத்தகைய பெருமாட்டியோடைய திருவடி என் தலைமேல் இருக்கிறது என்று அபிராமபட்டர் முடிக்கிறார். அதாவது அந்தரி பாதம் என் சென்னியதே என்றார் அபிராமிப்பட்டர். இப்படியாக அபிராமிப்பட்டர் அம்பிகையை திருவுரை என்ற முப்புரையாகவும் செம்பு ஒத்த இரண்டு தனங்களை உடையவளாகவும் அதனால் அவருடைய இடை துவண்டு போன ஒரு இடையாகவும் அதனால் இந்த ஜீவராசிகளுக்கு குழந்தைகளுக்கு ஞானப்பாலை அளிக்கிறார் என்பதாகவும் மனோன்மணியாக இருப்பதாகவும் மேலும் சிவபெருமான் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகையாகவும் சகஸ்ர கமலாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் திருமகளாகவும் அந்தரி என்ற பெயரில் பராகாச உறவினாகவும் சிதாகாசத்தில் உறைபவளாகவும் தகராகாச உறவினாகவும் இங்கு உருவப்படுத்தி அழகாக அம்பிகையை வர்ணித்து பாடலின் முடிவில் அவளுடைய பாதம் என்னுடைய சிரசில் பணியிட்டும் என்று இந்த பாடலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். மிகவும் அழகான ஓமைகளுடன் வர்ணனையாக இலக்கண நடையில் சொல்லப்பட்ட இந்த பாடல் நிறைவேறுகிறது. அந்த பாடலை அபிராமிப்பட்டர் சொன்ன அதே பாணியிலேயே நாமளும் பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதேகிருஷ்ணா.